SBS தமிழ். வணக்கம் விவேக் அவர்களே.
வணக்கம்.
வேடங்குளம் என்ற குக்கிராமத்தில் பிறந்த விவேகானந்த வீர வைரமுத்து எப்படி ஒரு வெற்றிகரமான பாடல் ஆசிரியராக விவேகாவாக மாறினார் என்ற கதையை சுருக்கமாக சொல்ல முடியுமா?
எங்க கிராமம் பாத்தீங்கன்னா ஒரு தென்பண்ணை ஆத்தம் கரையில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அங்க ஒரு விவசாய குடும்பம், எங்களோடது நிறைய நிலங்கள் இருக்கிற ஒரு விவசாய குடும்பம். அங்க அதான் பிறந்தேன். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா எனது பள்ளி கல்லூரிகள்லாம் எங்க திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே. அப்போ பண்ணும்போதே நிறைய மாநில முதல் கவிதை போட்டியில மாநில அளவில் முதல் பரிசு, பேச்சு போட்டியில வந்து மாநில அளவில் நிறைய பரிசுகள் அப்படின்னு இருந்தது. அதுக்கு பிறகு கல்லூரி திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரில் படிக்கும்போது கல்லூரி மாணவ நாவலராக நான் 3 ஆண்டுகள் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அப்போ என்னுடைய கவிதைகள் தொடர்ந்து கல்லூரி மேகசைன்ல வந்துகிட்டே இருக்கும். என்னுடைய சக மாணவர்கள் தோழர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நீ ஏன் திரைப்படத்துக்கு பாடல் எழுதக்கூடாதுன்னு. அந்த ஆர்வமும் அந்த வயதுல எனக்கு வர ஆரம்பிச்சது. எனது கல்லூரி படிப்பு முடிந்த உடனே நான் சென்னையை நோக்கி வந்தேன். சென்னையில வந்து கொஞ்ச நாள் பத்திரிகையாளராக பணியாற்றினேன். அப்படைய பாடல் முயற்சிகளையும் செய்து கொண்டிருந்தேன். நீ ஒரு வயன படத்துல பூங்கையில் பாட்டு பிடிச்சிருக்கா என்கிற அந்த பாடலின் மூலமாக நான் பாடல் ஆசிரியராகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதுதான் என்னுடைய முதல் பாடல். ஆனா முதல் படமே எனக்கு வந்து 100 நாள் கண்டி ஓடி மிக பெரிய வெற்றியை தந்தது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வானத்தை போல உனக்காக எல்லாம் உனக்காக திருவிழையாடல் எல்லாருமுனா தொடர்ச்சியா இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய பாடல் பயணம் வெற்றிகரமா தொடர்ந்துகிட்டு.
சரி, நீங்கள் வந்து இடையில் பத்திரிகை துறையிலும் பணியாற்றி இருக்கின்றீர்கள். படித்தது கணிதம். இப்படி எந்த துறையிலும் போகாமல் வெறுமனே நீங்கள் இந்த பாடல் எழுதுவதோடு மட்டும் அல்லது வசனகர்த்தாவாக அப்படி அந்த துறையில் இருப்பது, நீங்கள் அந்த பத்திரிகை துறையில் தொடர்ந்து இருக்காமல் விட்டதற்கு என்ன காரணம்?
இல்ல, பத்திரிகை துறை என்னுடைய ஆர்வம் அல்ல. நான் ஒரு பத்திரிகையாளனாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படவில்லை. நான் பாடல் எழுத முயற்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இடையில் ஒரு வேலையாக பத்திரிகை பணியை ஏற்றுக்கொண்டேன். ஒழிய இடையில் அந்த காலகட்டத்தில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்மைகளுக்கான ஒரு பணியாகத்தான் நான் வந்து பத்திரிகையாளராக இருந்தேன். ஒழிய அது என்னுடைய டெஸ்டினேஷன் கிடையாது. அதனாலதான்.
சரி, இப்ப உங்களுடைய ஆதர்சமாக நீங்கள் கொண்டது கண்ணதாசன் அவர்கள் என்று கேள்விப்பட்டேன். அவரது சாயல் உங்களது பாடல்களில் எல்லாம் இருந்தது என்று, குறிப்பாக நீ வருவா என காலத்திலிருந்து அப்படி ஒரு இதமாக வரிகள் எல்லாம் இருந்தன என்று சொல்லி ஒரு விமர்சனம் சொல்லப்பட்டது. ஆனால் வில்லு படத்தில் வந்த டேனி மம்மி பாடலாக இருக்கலாம், பின்னர் கந்தசாமி திரைப்பட பாடல்களாக இருக்கலாம், அப்படியே உங்களில் ஒரு ஒரு உங்களது வரிகளில் ஒரு பெரிய மாற்றத்தை காணக்கூடியதாக இருந்தது. அது ட்ரெண்ட் என்று நினைத்து நீங்கள் அதை மாற்றினீர்களா அல்லது அப்படி
என்பவன் எல்லா விதமான சவால்களுக்கு தயாராக இருக்க வேண்டும், எல்லா விதமான சூழல்களையும் அணுக தயாராக இருக்க வேண்டும் என்பது உண்மை. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கந்தசாமி படத்தினுடைய பாடல்கள் வந்து மென்பொருள் இளைஞர்களுடைய மொழியிலே இருக்க வேண்டும் என்று தோன்றியது. அப்போ அந்த பாடல்கள் வந்து அந்த படத்துல 8 பாடல்கள், 8 பாடல்களுமே இந்த வந்து நவீன வார்த்தைகள் கொண்டு ஆங்கில வார்த்தைகள் கொண்டு புனையப்பட்டது. அந்த பாடல்கள் பெரிய வெற்றியப்பட்டது. ஆடியோ உலகில் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது. ஒரே வாரத்தில் 1,00,000 குறுந்தகடிகள் விற்று எல்லா இதழ்களாலும் பாராட்டப்பட்ட பாடல்களாக அந்த பாடல்கள் இருந்தது. எனக்கு என்னை நோக்கி ஒரு பெரிய தனி கவனம் வந்தது. அப்ப யார் யார் யாருன்னு சொல்லிட்டு என்னை நோக்கி பார்க்க ஆரம்பித்தவர்கள் எல்லாம் அடுத்து தொடர்ச்சியாக அதே மாதிரியான பாடல்களுக்கு என்னை அணுக ஆரம்பித்தார்கள். அவர்கிட்ட போனா ரொம்ப ஒரு சாங்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி ஆங்கில வார்த்தைகள் கொண்ட பாடல்களை அவரிடம் நாம் அணுகலாம் அப்படின்னு தொடர்ச்சியா அந்த மாதிரியான பாடல்களை சோல் மை ஹார்ட், காதல் வந்தாலே போன்ற பாடல்கள், சிங்கு முகம், கும்பு பாங்க பாடல், அது மாதிரி குத்து பாடல்களாக இருந்தால் நமக்கு அதிகமா வர ஆரம்பிச்சு. அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். ஆனா மற்றபடி வந்து நானா வழி அதை ஏற்படுத்தி கொண்ட வாய்ப்பு அல்ல. எது பெரிய வெற்றியை கொடுத்ததோ அதைதான் வந்து ரசிகர்கள் அதிகமா வந்து நோக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த வகையில எனக்கு வந்து கந்தசாமி பாடலின் வேற முக்கியமான ஒரு நடைத்திறத்தை ஏற்படுத்தியது என்று நான் நினைக்கிறேன்.
Hey, excuse me, Mr. Kandasamy. Put a coffee, curry bone, come with me. Hot or cold, I need to get a
party. Woody.
Excuse me, Mr. Kandasamy. Or a long drive, pole, and come with me. Slow or speed, I need to get a party.
Woody.
What a SIM card day, empty iPod day. When I switch on, I say you're into waste.
Hot a bulldog day.
இதுவரை மெல்லிசை பாடல்களுக்கு தான் பலர் கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். அதுதான் விருதுகளை பெற்றுத்தரும், அதனால் தான் ஒரு பாடலாசிரியரின் தரம் கூடுகின்றது, அப்படியெல்லாம் சொல்வார்கள். ஆனால் நீங்கள் குத்து பாடல்களுக்கு அதிகம் கரிசனை கொடுத்து அதிகம் சிரத்தை எடுத்து நீங்கள் செய்கின்றீர்கள், இதற்கு என்ன காரணம்?
வாய்ப்புகள் வருவதை பொறுத்துதான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் நிறைய மெல்லிகை பாடல்களும் எழுதிருக்கேன். என்னுடைய முதற் பாடல் பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்காது, மெல்லிகை பாடல் தான். மின்சாரம் என் மீது பாய்கின்றது என்ற ரன் படத்தினுடைய பாடல்கள், சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது, அப்படி ஏராளமான மெல்லிகை பாடல்களை நான் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன். இப்ப அடுத்து வெளிவர இருக்கிற ஏஞ்சலினா என்கிற படத்தில் கூட அனைத்தும் மெல்லிசை பாடல்களாக எழுதியிருக்கிறேன். ரொம்ப பிரமாதமா வந்திருக்கிற சுதீந்திரன் அவர்களுடைய இயக்கத்துல. அதனால மெல்லிசை பாடல்களை நான் ஒதுக்கி விடவில்லை. ஆனா மெஜாரிட்டியாக கூடுதலாக வந்து பாத்தீங்கன்னா குத்து பாடல்களும் அது மாதிரியான ஒரு மாடர்னான ஒரு பாடல்களும் வேண்டும் என்று என்னை நோக்கி வந்ததுனால் நான் அதை எழுதியிருக்கேன். படத்தினுடைய துவக்க பாடல்கள், ஹீரோயிச பாடல்கள் நிறைய எழுதியிருக்கேன், தத்துவ பாடல்கள் நிறைய எழுதியிருக்கேன், மெல்லிசை பாடல்களும் இடையில எழுதியிருக்கேன், எல்லா விதமான பாடல்களும் எழுதியிருக்கேன். ஆனா இந்த இந்த பாடல்களுக்கு அடைந்த மிகப்பெரிய வெற்றி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி டாடி மம்மி வீட்டில் உள்ள பாடலா இருக்கட்டும், காதல் வந்தாலே இருக்கட்டும், இது மாதிரியான பாடல்கள் வந்து அடைந்த மிகப்பெரிய வெற்றி வந்து என்ன வந்து அது மாதிரியான பாடல்களை எழுதின கவிஞர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கலாம்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் பிரபல பாடலாசிரியர் விவேகா அவர்கள். உங்களுடைய தந்தை வந்து நாட்டுப்புற கலைகளில் ஆர்வமுடையவர், அதே போன்று நீங்களும் ஒரு கட்டத்தில் ஒரு கூத்து கலைஞராக வர வேண்டும் என்று விருப்பப்பட்டீர்கள் என்றும் படித்தேன். அந்த ஆசையை வந்து நீங்கள் இப்போது பாடல்கள் ஊடாக எப்படி நீங்கள் நிறைவேற்றிக் கொள்கின்றீர்கள்? இரண்டு பாடல்கள் கவனித்திருக்கின்றேன், வீரம் படத்திலும் காஞ்சனாவிலும். அதை தொடர்ந்து நீங்கள் அந்த முயற்சியை எடுக்கவில்லையா?
தொடர்ந்து, அதாவது கூத்துனா தொழில் முறை கூத்து ஒண்ணு தெரியாது. எங்க ஊர்ல நல்ல பெரிய விவசாயி, எங்க அப்பா நிறைய நிலங்கள் கொண்ட பெரிய விவசாயி. அவருடைய என்டர்டைன்மெண்ட் தான் இந்த நாட்டுப்புற கலைகள். எங்க ஊர்ல மாரியம்மன் கூழூற்று திருவிழா நடக்கிறப்போ எங்க ஊர்னுடைய பெரிய மனிதர்ன்றதுனால எங்க வீட்டு திண்ணையிலதான் தெருக்கூத்துகள் எல்லாம் நடக்கும். அதுக்கு எங்க அப்பா வாத்தியார் வந்து சொல்லி தருவார். மற்றபடி தொழில் முறையா எங்களுக்கு கூத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. அந்த வகையில அந்த அவருடைய மகன் என்கிற பட்சத்தில் எங்க வீட்டில் நடக்கிற அந்த நிகழ்வுகள், அவர் எங்க அப்பா முன்னிட்டு நடத்துகிற அந்த நிகழ்வுகள் மேல எனக்கு பெரிய ஆர்வம் இருந்தது. மற்றபடி நான் திரைத்துறைக்கு வந்த பிறகு அந்த கூத்து சாயல்ல வந்த பாடலாம் அந்த நீங்க சொன்ன மாதிரி காஞ்சனா படத்துல, அப்புறம் வீரம் படத்துல ரதகஜ கிரக பதாதிகள் என்கிற இந்த மணிப்பிரவாள நடையில் அமைந்த பாடல் என்று தொடர்ச்சியாக நம்ம எல்லா படத்துலையும் சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. கூத்தையே வந்து மையமாக கொண்ட படம் ஒன்று வந்ததென்றால் அதுல வந்து முழுக்க முழுக்க அது மாதிரியான பாடல்களை கொடுக்க வேண்டும், கொடுக்க முடியும் என்று நான் கருதுகிறேன்.
கொடியவனின் கதைய முடிக்க கொலவளைய தேடி கடிக்க நாறு நாரா உடம்ப கிழிக்க நடி தெருவில் சதரா அடிக்க உருவ போல நசுக்கி எறிய புளிச்சரத்தோ தெளிச்சு நடக்க துண்டு துண்டா நறுக்கி எடுக்க துள்ள வச்சு புசுர எடுக்க சந்ததிக்கே அதிர்ச்சி கொடுக்க சகல வித வதைகள் புரியவே
மரம் போல உன்னை சாய்க்க வர்றா காஞ்சனா காத்த போல வராடா.
இதுவரை உங்களை பார்த்தால் நீங்கள் சிலர் வந்து ஒதுங்கி இருப்பார்கள், இந்த சமூகம் சார்ந்த கருத்துக்களை சொல்ல வேண்டாம், சொன்னால் பிரச்சனை ஆகும். அப்படி என்று இல்லாமல் நீங்கள் சமூகம் சார்ந்த கருத்துக்களை எல்லாம் ட்வீட் செய்கிறீர்கள், இந்த நீட் தேர்வு பற்றியாக இருக்கலாம், அப்படி பல பிரச்சனைகளை பற்றி நீங்கள் பேசியிருக்கின்றீர்கள். இதை உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லையா?
பாதிப்பு மறைமுகமாக ஏற்படுத்தான் செய்யும். அப்படியெல்லாம் பார்த்தா நம்ம ஒட்டுமொத்தமா கருத்தே இல்லாத ஒரு மனிதனாக தான் வாழ்ந்துகிட்டு போக வேண்டும். அதுக்கெல்லாம் நான் அச்சப்படுவதில்லை. ஆனால் ஏற்படுகிற சிறு சிறு பாதிப்புகள் அல்லது பெரிய பாதிப்புகளே வந்தால் கூட நாம் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதை பல நேரங்களில் நான் தவறாமல் செய்து கொண்டிருக்கிறேன்.
இதுவரை ஒரு தேசிய அரசியல் கட்சியில் நீங்கள் மாநில தலைமை பேச்சாளராக இருந்திருக்கின்றீர்கள், ஏன் பிறகு அதிலிருந்து ஒதுங்கிவிட்டீர்கள், அரசியல் வேண்டாம் என்று தீர்மானித்தீர்களா?
அது நான் பாடல் எழுத ஆரம்பிப்பதற்கு முன்னால், அதாவது அது வந்து எப்படின்னா அந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா நான் பத்திரிகையாளராக இருந்தது, நான் வந்து இது மாதிரி ஒரு அரசியல் கட்சியில வந்து பேச்சாளராக இருந்தது, எல்லாமே நான் சினிமாவுக்கு பாடல் எழுத வருவதற்கு முன்புதான். பாடல் எழுத ஆரம்பித்த பிறகு நான் முழுக்க முழுக்க பாடல் ஆசிரியன் தான். எந்த கட்சியோடும் வந்து எனக்கு உறுப்பினராக இல்லை. அபிபாயியாக சில கட்சிகளோட சில கட்சி தலைவர்களோட நெருக்கம் இருந்திருக்கிறது. ஆனால் எந்த கட்சியிலேயும் நான் வந்து உறுப்பினர் இல்லை. எந்த கட்சிக்காகவும் வந்து தொடர்ச்சியா வந்து வாதாடுபவனாக நான் இல்லை.
சரி, நீங்கள் வந்து மெட்டுக்கு பாடல் எழுதுவது வசதி என்று நினைக்கிறீர்களா, அல்லது பாடல் எழுதி கொடுத்தால் அதற்கு அவர்கள் மெட்டு போட்டால் நன்று என்று நினைக்கிறீர்களா?
எல்லாமே ரெண்டுமே ஒண்ணுதான் எனக்கு. அதுல வந்து தனி எதுவும் இதுதான் வசதி இதுதான் சௌகரியம் அப்படின்னு ஒண்ணும் இல்லை. எல்லா விதமான பாடல்கள் தான் நான் எழுதுறேன். இப்போ ஒரே படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாட்டு வந்து என்ன கம்போஸ் பண்ண, நான் எழுதுறதுக்கு கம்போஸ் பண்ணுவாங்க. ரெண்டு பாட்டு வந்து அவங்க டியூன் கொடுத்து நான் எழுதியிருக்கேன். இப்படி சரிசமமா தான் வந்துட்டு இருக்கு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பாட்டு டியூன் அமைச்சிருப்பாங்க, நம்ம எழுதி அமைச்சிருவோம், சார் நீங்க ரெண்டு பாட்டு இங்க எழுதி கொடுத்துருங்க சார் நான் கம்போஸ் பண்றேன் அப்படிம்பாங்க இசையமைப்பாளர்கள். அது தொடர்ச்சியா நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இதுல எந்த மாற்றமும் எனக்கு தெரியல, ரெண்டுமே ஒரே விதமான உணர்வு தான் எனக்கு.
இது காதல் சுகமானது திரைப்படத்திற்காக விவேகா அவர்கள் எழுதிய பாடல். பாடலை பாடுகிறார் சித்ரா.
சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது. வாசற்படி
நான் நிலையா SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.